அல்ஹம்துலில்லாஹ். அதாவது மார்க்கத்தினுடைய அறிவு, அதே போல சுத்தத்தை பற்றிய ஒரு தெளிவு எங்கள் வாழ்க்கையில எவ்வளவு தேவை என்ற விஷயம் நேற்று அவங்களால் ஞாபகப்படுத்தப்பட்டது. அதுல சுத்தம் என்று சொல்லும் பொழுது அது இரண்டு வகையான அசுத்தத்திலிருந்து சுத்தமாக வேண்டி இருக்கிறது. ஒன்று பொதுவாக நாங்கள் கவனிக்கக்கூடிய, நாங்கள் கணிக்கக்கூடிய அசுத்தங்கள், சிறுநீர், மலம், அசுத்தங்களுடைய வட்டியில் இருக்கக்கூடியது, அதை சுத்தம் செய்கிறது. இன்னொன்று இருக்கிறது, அது சுத்தம் என்று அசுத்தம் என்று சொல்லி சட்டம் ரீதியாக சரீரத்தில் சொல்லப்பட்ட அசுத்தம். அதாவது குளிப்பு கடமையாக இருக்குது, அவர் அசுத்தமாக இருக்கிறார், ஆனால் அவர் உடம்புல எந்த அசுத்தமும் இல்லை, உடம்புல எந்த விதமான அசுத்தமும் இல்லை. உதவு முடிஞ்சிருக்குது, அவர்கிட்ட உடம்புல அசுத்தம் ஒன்றும் இல்லை. அவர் சிறுநீர் கழிச்சிட்டு துப்புரவு செஞ்சிருப்பார், ஆனால் அவர் அசுத்தத்துடன் இருக்கிறார், சட்ட ரீதியாக அசுத்தம். அவர் உதவு செய்யணும், சரியத்துடைய அதாவது தொழுகை நிறைவேற்றதாக இருந்தால், குர்ஆன் ஓதுவதாக இருந்தால் அவர் உதவு செய்யணும். எனவே உதவு செய்ய வேண்டிய தேவை உள்ளவர் அவர் அசுத்தத்தில் இருக்கிறார், குளிக்க வேண்டிய தேவை உள்ளவர் கடவுள் அவர் அசுத்தத்தில் இருக்கிறார். எனவே ரெண்டு வகையான அசுத்தம் இருக்குது. ஒன்று உடலில் இருக்கக்கூடிய, உடையில் இருக்கக்கூடிய, நாங்கள் தொடரக்கூடிய ஒரு இபாதத்தை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை துப்புரவு செய்கிறது. உடலில் அவர் சிறுநீர் கழித்திருந்தால், மலம் கழித்திருந்தால், வேறு ஏதாவது அசுத்தம் பட்டிருந்தால் அது சுத்தம் செய்கிறது. அப்படியில் உடம்பு உடையில் ஏதாவது அசுத்தம் பட்டிருந்தால் அதை கழுவுகிற துப்புரவு செய்கிறது. அதே போல விவாதத்தை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது அசுத்தம் இருந்தால் அந்த இடத்த துப்புரவு செய்கிறது. இது சாதாரணமாக எங்களுக்கு அசுத்தம் என்று விளங்கக்கூடிய விஷயம். இன்னொன்று இருக்குது, நாங்கள் உதவு செய்யணும், பரவான கடமையான குளிப்பு குளிக்க வேண்டியவர் ஜனாபத் ஜெனுபாலி அவர் குளிக்கணும், இது வந்து சட்ட ரீதியான அசுத்தம். எனவே இந்த ரெண்டு வகையான அசுத்தம், அந்த ரெண்டு வகையான அசுத்தத்தில் இருந்து ஒரு மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதாவது வெளிரங்கமான அசுத்தம் என்று சொல்லும் பொழுது எந்த விஷயங்கள்ல அருவறுப்பும் அசுத்தமும், எந்த விஷயம் அசுத்தமாக கணக்கெடுக்கப்படுதோ அதெல்லாம் அசுத்தம். அந்த பட்டியலில் சிறுநீர், மலம், வாந்தி, அதே போல இந்திரியம் அது அசுத்தம் இல்லை. இந்திரியம் வெளியாகினால் அவர் அசுத்தத்துக்குரியவர், ஆனால் இந்திரியம் வந்து அது அசுத்தம் அல்ல. இந்திரியம் உடம்புல பட்டிருந்தால் உடையில பட்டிருந்தால் கழுவ வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. இந்திரியம் வெளியாகினவர் அவர் ஜுனூப், அவர் அசுத்தம் உடையவர், அவர் குளிக்கணும். குளிக்க இயலாத கட்டத்தில் அவர் தாய்மம் செய்யணும். ஆக அதாவது அந்த அசுத்தம் அது சாதாரணமாக நாங்கள் இதெல்லாம் அசுத்தமாக கணக்கெடுக்கிறோமோ, அசுத்தத்துடைய பட்டியல் அது பிறகைசாலாக வரும். அடுத்ததாக ஹதத் என்று சொல்லுவோம், தொடக்கு. அதுதான் சட்ட ரீதியான அசுத்தம். ஒருவர் பெருந்தொடக்குள்ளவராக இருக்கிறார், அவர் குளிக்கணும். சிறுதொடக்கூடியவராக இருக்கிறார், உதவு செய்யணும். எனவே நாங்கள் உதவு செய்த ஒரு மனிதரை பார்த்தால் அவர் சிறுநீர் கழிச்சிருப்பார், சிறுநீரை சரியான முறையில் சுத்தம் செஞ்சிருப்பார். சிறுநீரை சரியான முறையில் சுத்தம் செய்யலென்றால் அவர் உதவு செஞ்சு தருவார். மலம் கழிச்சிருப்பார், சரியா சுத்தம் செய்யல, அறகுறையா சுத்தம் செஞ்சிருந்தால் அவர் சட்ட ரீதியான அசுத்தத்திலிருந்து சுத்தமாகி சரிவராது. அவர் வந்து சாதாரணமாக பொதுவாக நாங்கள் அசுத்தம் என்று சொல்கிறோமே, அந்த அசுத்தத்திலிருந்து சரியாக சுத்தம் செய்யணும். சிறுநீர் கழிச்சிட்டு சரியாக சுத்தம் செய்யணும், மலம் கழித்தால் சரியாக சுத்தம் செய்யணும், அசுத்தம் ஒன்று பட்டால் அது சரியான முறையில் சுத்தம் செய்யப்படணும். அதுக்கு பொறுத்தான் அவர் உதவு செய்யணும். எனவே உடம்புகளில் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய அசுத்தத்தை நீக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு, ஒரு தன்மைக்கு தான் தொடக்கு என்று சொல்லணும். எனவே அவர் உதவு முறியக்கூடிய காரியங்கள் நாலு, இந்த நாலு காரியங்கள் ஏதாவது நடந்துட்டால் அவரை உதவு முறிஞ்சிடும். எனவே அவர் உதவு செய்யணும். குளிப்புடைய கடமைகள், அது அதாவது பெண்களுக்கு ரெண்டு, ஆண்களுக்கு ஒன்று, குளிப்பு இந்திரியம் வெளியாகுதல், குளிப்பு கடமையாகுதல், இந்த ரெண்டு கர்மங்கள் இருந்தும் அதாவது அவங்க சுத்தமாகணும்னா குளிக்கணும், குளிக்கணும். எனவே அதாவது சுத்தத்துடைய வகைகள் இரண்டு. சுத்தத்தை அதாவது சுத்தப்படுத்துதல் என்று சொல்லும் பொழுது அது மூணு வகையாக இருக்குது. ஒன்று குளிக்கிறது, இரண்டாவது உரு செய்வது. இந்த ரெண்டுக்கும் பகரமாக இந்த ரெண்டையும் செய்ய முடியாதவர் குளிக்க இயலாதவர் தயமம் செய்வது, உரு செய்ய முடியாதவர் தயமம் செய்வது. என்ன காரணத்தினால் அவர் குளிக்க இயலாம போகுது தயமம் செய்யலாம், எந்த காரணத்தால் அவருக்கு உதவு செய்ய இயலா அவருக்கு தயமம் செய்யலாம் என்ற விஷயம் பின்னால வரும் விஷயம். எனவே ரெண்டு மூணு வகையான சுத்தம் இருக்குது, ரெண்டு வகையான அசுத்தம் இருக்குது. ஒன்று சட்ட ரீதியான அசுத்தம், அடுத்த அனுபவ ரீதியான சாதாரணமாக நடைமுறை அளிக்கக்கூடிய அசுத்தம். இந்த ரெண்டிலிருந்தும் ஒருவர் சுத்தமாக இருக்கணும். சுத்தப்படுத்துதல் சுத்தமாகுதல் என்று சொல்றது மூணு வகை. அதுல கொழிப்பு அது பெரிய சுத்தம், உதவு செய்வது அது சிறிய சுத்தம். இந்த ரெண்டுக்கும் பகரமாக செய்ய இயலாதவர் தயமம் செய்வது. சட்ட ரீதியான அசுத்தத்தில் இருந்து சுத்தமாகிறது. சாதாரணமாக உடம்புல படக்கூடிய அசுத்தங்கள் சுத்தமாகிறதுக்கு மூணு முறை இது. ஒன்று கழுவுதல், ஏதாவது அசுத்தம் பட்டிருந்தால் கழுவவே வேணும் என்று சொல்லப்படக்கூடியது. ரெண்டாவது சாதாரணமாக தடவிட்டால் போதும், தண்ணியால் அந்த அசுத்தத்தை தடவிட்டால் போதும். மூன்றாவது இருக்குது அந்த இடத்துக்கு தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டால் போதும். மூணு வகையாக அசுத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய முறைகள் மூணு. அதாவது தொடக்குகளை சுத்தமாகக்கூடிய முறைகள் மூணு. ஒன்று குளிக்கிறது, ரெண்டாவது உதவு செய்யறது, ரெண்டும் செய்யலாட்டி தயமம் செய்யறது. இது வந்து உடம்புல அசுத்தம் ஒன்று பட்டிக்கிறது அவருக்கு சரி வராது. அசுத்தம் பட்டிக்கிற உதவு செஞ்சு சரி வராது. உடுப்புல அசுத்தம் ஒன்று பட்டிக்குது, நஜிஸ் ஒன்று பட்டிக்குது. அசுத்தம் உண்டா நஜிஸ், நஜிஸ் ஒன்று பட்டிக்குது. அவர் உதவு செஞ்சு சரி வருமா? சரி வராது. தொடக்கூடிய இடத்துல அசுத்தம் ஒன்றிக்குது, அவர் குதிச்சு சரி வருமா? சரி வராது. அவர் அந்த இடத்த கழுவணும்னா கழுவணும், தண்ணியை தெளிக்கணும்னா தெளிக்கணும், தண்ணியால மொப்பண்ணா மொப்பண்ணிடணும். ஏதோ அந்த இடத்துக்கு எதை செய்யணுமோ அதை செய்யணும். ஆகவே சுத்தப்படுத்துதல் அசுத்தம், அசுத்தத்துடைய ஒன்றரெண்டு நல்லா வைக்கணும். ஒன்றென்னது சட்ட ரீதியான அசுத்தம், குளிப்பு கடமையாகுதல், உது கடமையாக உது செய்யறது கடமையாகுது. இந்த ரெண்டிலிருந்தும் சுத்தமாகிறதுக்கு குளிக்க வேண்டியவர் குளிக்கணும், உதவு செய்ய வேண்டியவர் உதவு செய்யணும், குளிக்க உதவு செய்ய முடியாதவர் தயமம் செய்யணும். அதே போல அசுத்தம் கொண்டு பட்டிருக்கிற அந்த அசுத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு மூணு வழிகள். ஒன்று கழுவுதல், அடுத்தது மொப்பன்னு தொடவுதல் தொடச்செடுகிறது, அடுத்து தண்ணி தெளிக்கிறது. மூணு முறைகள் இருக்குது. ஆக சரி, இஸ்லாத்துல சுத்தம் என்பது எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவர் ஒரு விவாதத்தை செய்கிறார். அந்த விவாதத்தை செய்யக்கூடியவர் அவருடைய விவாத செல்லுபடியாக நிறைவேற சிகத்தாக சரியானதாக இருப்பதற்கு அவருக்கு சுத்தம் அவசியம். அதுல விசேஷமாக குறிப்பாக தொழுகை ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில அவர் அஞ்சு தடவை தொழுதே ஆகும். ஐந்து நேர தொழுகை, அஞ்சு நேர தொழுகையும் அவர் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறார். எனவே அவர் உடம்பினுடைய உடையினுடைய அதாவது இடத்தினுடைய சுத்தத்தை செய்யறதை போல அவர் சட்ட ரீதியான அசுத்தத்திலிருந்தும் சுத்தமாக இருக்கணும். அவர் பரிசுத்தமாக அல்லாஹுக்கு முன்னால நிற்கிறதுக்காக. ஆகவே ரெண்டு வகையான அசுத்தத்திலிருந்தும் ஒரு மனிதர் சுத்தமாக வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துது. எனவே இஸ்லாத்துல எந்த அளவுக்கு சுத்தத்துக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது போல எந்த மார்க்கத்திலையும் அந்த மதத்திலையும் கொடுக்கப்படல. ஈமான் சரிபாதி. ஆகவே நாங்கள் எப்பயும் சுத்தத்தினுடைய விஷயத்துல கவனம் செலுத்தணும். அது ரெண்டு வகையான சுத்தமா இருக்கணும். உதாரணம், ஒரு மனிதனை குளிப்பு கடமையாகினால் அவர் உடனடியாக குளிக்கணும். சரி, அதாவது விஞ்ஞான ரீதியாக சொல்றாங்க என்னன்னா, குளிப்பு கடமையாகினால் இந்திரியம் வெளியாகினால் அவரிடத்துல ஒரு வகையான மிருகத்தினுடைய தன்மையோடு உண்டாகலாம். உடம்ப தண்ணியால நனைச்சாதான் அந்த தன்மை மனித தன்மையாக மாறுது. அதனால உளவியல் அதாவது துறையில் உள்ளவங்க சொல்றாங்க, இந்திரியம் வெளியாகினால் அவருக்கு ஒரு விதமான மிருகத்தன்மை உண்டாகுது. அவர் அந்த மிருகத்தன்மையிலிருந்து தன்னுடைய அந்த பெருமைய சுபாவத்தை மாற்றிக் கொள்வதற்காக வேண்டி உடம்ப தண்ணியால நனைக்கணும் என்று விஞ்ஞானம் சொல்லுது. இஸ்லாம் சொல்லிக்குது, கொழுப்பு கடுமையானவர் அவர் உடனடியாக குளிச்சு கொள்ளணும். உடனடியாக குளிச்சு கொள்ள இயலா அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் அவர் என்ன செய்யணும்னா அந்த நிலம் மேல உதவு செஞ்சு கொள்ளலாம். உதவு செஞ்சு கொள்ளலாம். கொழுப்பு கடமையாக இருக்கிறவர் சாப்பிடணும்னா உதவு செஞ்சு கொள்வது நல்லது. கொழுப்பு கடமையாக இருக்கிறவர் அவர் வேற ஏதாவது கர்மங்கள் செய்யறதா இருந்தால் உதவு செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு நேர தொழுகை அதாவது பாசாகக்கூடிய அளவுக்கு அவர் குளிக்காமல் இருப்பது சரியத்துடைய வகையில அவர் அது கூடாது. ஒரு நேர தொழுகையுடைய நேரம் சுபவுக்கு முன்னாலும் குளிப்பு கடமையாக இருக்கின்றா அவர் சுபவுடைய நேரம் தாழ்ந்த வரைக்கும் குளிக்காமல் இருப்பது பொருத்தம் இல்லை. அவர் சுபவுக்கு சுபவுக்கு முன்னாடி சுபவுடைய தொழுகைக்கு அவர் சுத்தமாக தயாராக இருக்க வேண்டும். எனவே இஸ்லாத்துல சுத்தத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு இடம் அவ்வளவு பெரிய ஒரு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சுத்தத்துடைய விஷயத்துல மிக வலியுறுத்தி கொடுக்கக்கூடிய ஹதீஸ்கள் ஏராளமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே வெளிரங்கத்துல சுத்தமாக இருக்கிறது போல எங்களுக்கு உள்ரங்கத்தினுடைய அதாவது கல்வியினுடைய நோய்கள் நஸ்ஸினுடைய நோய்கள் அதிலிருந்து சுத்தமாயிருக்கணும்டா. இபாதத்து செய்யறோம், நல்ல அழகா குளிச்சு அத்தர் பூசி அழகான ஒரு கோவித்து நல்ல சுத்தமான முறையில கொடுத்து கொண்டு இபாதம் செய்யக்கூடியவரா அவருடைய இடம் சுத்தம், அவரோட உடம்பு சுத்தம், அவர் அதாவது குளிக்க வேண்டியது அவர் குளிச்சுக்கிறார், உதவு செய்ய வேண்டிய உதவு செஞ்சுக்கிறார். ஆனால் இஹ்லாஸ் இல்லை, அவருடைய இபாதத்துக்கு இஹ்லாஸ் இல்லை. ஏனோ தானோட வந்து கொடுத்துட்டு போறார் அப்படின்னா மக்கள் ஏதாவது செல்வாங்களேன்றதுக்காக வேண்டி அவர் வந்து கொடுத்துட்டு போறார். அப்படி இல்லாம அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸ், அதே போல மோசடிகள் பொறாமைகள் வஞ்சகத்தன்மைகள் மோசமான உள்ளத்தினுடைய குணங்கள் எதெல்லாம் இருக்குதோ அந்த குணங்கள் இருந்தும் ஒருவர் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டுதான் அவர் இபாதத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை எங்களுக்கு சரியாத்துல தெளிவாக அழகாக சொல்லப்படுகிறது. எனவே சுத்தம் ரெண்டு விஷயம், வெளிரங்கமானது உள்ரங்கமானது. உள்ரங்கமான சுத்தத்தை உடம்பு உடல் ரீதியான உள்ள ரீதியான நோய்கள் இருந்து சுத்தப்படுத்திக் கொள்வது. வெளிரங்கமான சுத்தங்கள் அந்த வெளிரங்கமான சுத்தங்கள் அது எப்படியும் சுத்தமாகிதான் ஆகும். எனவே வெளிரங்க அசுத்தத்தினுடைய விஷயத்துல நாங்கள் கவனம் செலுத்துறது போல கல்வியினுடைய சுத்தத்தையும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் பொழுது அந்த மஸ்ஜித் நபவியில சில மனிதர்கள் இருந்தார்கள், அதாவது குபாவுடைய மஸ்ஜித்ல, குபா தான் ஆரம்பத்தினுடைய கிபிலா ஆரம்ப மஸ்ஜித். அந்த ஆரம்ப மஸ்ஜித்ல ஜெயிக்கக்கூடிய சஹாபாக்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள விரும்பினார்கள். அதுல முதலாவது என்ன சுத்தம் நாடப்படுகிறது என்றால் அதாவது உளப்பரிசுத்தம், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி. வெளிரங்கத்தில் எப்படியும் சகாபாக்கள் கொடுத்தவரையில பரிசுத்தமானவர்களாக தான் நினைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவர்களையே விரும்புகிறான். எனவே சுத்தம் ரெண்டு வகையான சுத்தத்தை நாங்க வாழ்க்கையில எப்பயும் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய ஒரு கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க, இன்னக்கும் காதிமூன அலா இஹ்வானிக்கும், நீங்க உங்களோட சகோதரர்களுக்கு மத்தியில வாரீங்க, எனவே உங்களுடைய ஆடைகளை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாகனத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல நீங்க மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருப்பதற்காக வேண்டி நீங்க உங்களை சுத்தமாக வச்சு கொள்ளுங்க என்று சொன்னார். அதனால ரெண்டு வகையான சுத்தம், குணத்திலே சுத்தம் இருக்குது, அசுத்தத்திலிருந்து சுத்தமாகிக் கொள்வது இருக்குது, சட்ட ரீதியான அசுத்தங்களிலிருந்து சுத்தப்படுத்திக் கொள்வது. அதே போல குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஸியாபக ஃபதஹிர் சூரத்துல் முத்தத்தில் உங்களோட ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்றான். நபியை பார்த்து சொல்றான், நபியை நீங்க உங்களோட ஆடைகளை சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் எல்லாம் கட்டளை எழுகிறான் காபத்துல்லாஹுவ அன் தஹ்ஹிரா பைத்தியா லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர் ருக்அஸ் ஸுஜூத். நபியே நபிமார்கள் ஐயா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய ரெண்டு பேருக்கும் எல்லாம் சொல்றார், நீங்க என்னுடைய பைத்தை என்னுடைய வீட்டை தொழக்கூடியவர்களுக்கு, தவாப் செய்யக்கூடியவங்களுக்கு, ஏத்திகாபிக்கக்கூடியவர்களுக்கு, சுஜூத் செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டி சுத்தப்படுத்தி சுத்தமாக வச்சு கொடுங்க. இன்றைக்கும் நாங்கள் பார்க்கலும், அதாவது சில அதாவது மணித்தியாலங்கள் அல்ல, அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலத்துக்கு உள்ள அதேதையும் தடவை அந்த தவாப் செய்யக்கூடிய மக்கள் தொழக்கூடிய இடம் அது துப்புரவுப்படுத்தி கொண்டே இயக்கம் பண்ணிக்கிறோம், அடிக்கடி சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், அடிக்கடி கழுவுறாங்க, அடிக்கடி மொப்பன்றா. காரணம் என்னன்னா அந்த சுத்தம் மிக வலியுறுத்தப்பட்டிருக்குது. எனவே நாங்களும் எவட சுத்தத்துடைய விஷயத்துல மிச்சம் கவனம் செலுத்துறோம், சுத்தத்துடைய பாடத்துல நாங்கள் ஆரம்பத்தில் வைக்கிறோம். எப்பையும் சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் செய்யறது அது சரியான முறையில சுத்தம் செய்யப்படணும். சிறுநீர் கழிச்சிட்டு வாழ நேரத்தில் நாங்கள் மசிதுடைய சுத்தத்தை பேச வேண்டிய தேவை எங்கேயும் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம்தான் சுத்தம். சிறுநீர் கழிச்சிட்டு வாழாங்க, ஆனா கால்களை கழுவாம வாழாங்க, சிலர் அப்படியே ஒன்றுக்கு ரெண்டுக்கு பேசிட்டு அப்படியே மசிதுக்குள்ள வந்து போவாங்க, மற்றவங்களோட தொழுகையும் சேர்த்து நடத்தமாங்க. அதனால சுத்தம் மிக வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஆகவே நாங்க சுத்தத்துல மிக பெரிய கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தது நாலு வகையான நிபந்தனைக்குது, ஒருவருக்கு சுத்தம் இருந்தாலும் அவருடைய இபாதத்தை செல்லுபடி ஆகணும் என்றால் நாலு வகையான நிபந்தனை வந்து பரிசுத்தமாகவே இருக்கிறார். ஆனால் அவருடைய இபாதம் செல்லுபடியாக வேண்டும் என்றால் பத்து நிபந்தனைகள் இருக்குது, பத்து நிபந்தனை. அதுல முதலாவது அவர் முஸ்லிமாக இருக்கணும், அவர் உடம்பு சுத்தமாக இருக்குது, ஆடை சுத்தமாக இருக்குது, தொடரக்கூடிய இடம் சுத்தமாக இருக்குது, அதே போல அவர் குளிப்புகள் பெருந்தொழக்கு சேர்ந்தொழக்கிலிருந்து சுத்தமாக இருக்கிறார். ஆனால் அவர் முஸ்லீம் இல்லை, அவர் ஆயிரம் மக்கள் தொழுதாலும் அவரோட தொழுகை நிறைவேறாது, அவரோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, தொழுக மகவுள் இல்லை. எனவே அவருக்கு இஸ்லாம் இருக்கணும், முஸ்லீமாக இருக்கணும். ஆனால் பெரும்பான்மையான இமாம்களிடத்தில் காபிர்களுக்கு இஸ்லாத்தினுடைய சரீரத்தினுடைய சட்டங்கள் கடமையா என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கும் அது கடமை தான். காபிர்களும் தொழுக கடமை உள்ளவர்கள், நோம்பு கடமை உள்ளவர்கள். ஆனால் ஏன் அவங்க தொழ அமைக்கிறாங்க, தொழில் அமைக்குது, அவங்க இஸ்லாம் இல்லை அதனால தொழில். மறுமையில அவங்களுக்கு ரெண்டு வகையான தண்டனை, ஒன்று எபாபன் அலா தர்க்கில் ஈமான், அவங்க ஈமான ஒரு கூட்டத்துக்காக வேண்டிய ஒரு தண்டனை, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விவாதத்துகளை செய்யாமட்டதுக்கு இன்னொரு தண்டனை இருக்குது என்று பெரும்பான்மையான இமாம்களுடைய கருத்தாக இருக்குது. அதனால அவர்களுக்கும் கடமை இருக்குது, செஞ்சு கொள்ளலாம் இருக்குன்னா அவங்க சிறுக்கு என்று சொல்லக்கூடிய, குபர் என்று சொல்லக்கூடிய அசுத்தத்தோடு இருக்கிறாங்க. அந்த அசுத்தத்திலிருந்து அவங்க சுத்தமாகணும்னா கலிமா ஷஹாதத் கலிமாவை சொல்லி ஸ்நாத்துக்குள்ள வரணும், அதுக்கு பொறுத்தான் அவங்க சுத்தமாகணும். எனவே அவங்களுக்கு ரெண்டு வகையான கடமை இருக்குது. ரெண்டு வகையான கடமைகளை நிறைவேற்றவில்லை என்பதனால அவங்க ரெண்டு வகையான குற்றத்துக்கு ஆளாகி ரெண்டு வகையான தண்டனைகளுக்கு ஆளாகிறாங்க. ஒரு மதம் மாறினவர் ஸ்நாத்தில் இருந்துட்டு ஸ்நாதத்துக்கு போயிட்டார், அவர் திரும்ப இஸ்லாத்துக்குள்ள வந்தார், ஷாபி மஜ்ஹபின் படி அவரது முர்த்ததாக இருந்த காலத்துல அவர் எந்த இபாதத்தை எல்லாம் விட்டாரோ அதை கலா செய்யணும். ஷாபி மஜ்ஹபின் அடிப்படையில் அவர் முர்த்ததாக இருக்கிற காலத்துல அவர் விடுபட்ட அந்த இபாதத்துகளை அவர் கலா செய்யணும் என்று சொல்லி தீர்ப்பு சொல்றாங்க. எனவே அசுத்தமாகிறது, சுத்தமாகிறது என்பது ரெண்டு வகையான சுத்தம், ரெண்டு வகையான சுத்தம். ரெண்டாவது விஷயம், அவர் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அவர்கிட்ட பைத்தியமோ அப்படி இல்லாம ஒரு வகையான புத்தி குறைவு, அடுத்தது மயக்கம், போதை, இப்படிப்பட்ட நிலைமைகளில் இருந்து அவர் தெளிவாக இருக்கணும். இப்படி தெளிவாக இல்லாதவங்க சுத்தமாக இருந்ததுக்கு இவாதம் செல்லுபடி ஆகாத. மயக்கத்தோடு இருக்கிறவன் அவருக்கு தொழுக கடமை இல்லை. பைத்தியம் பிடிச்சிருக்கிறவர் அவருக்கு தொழுக கடமை இல்லை. சிலருக்கு இடையில இடையில என்ன செய்யும், அதாவது அப்படிப்பட்ட நோய்கள் பைத்தியம் இடையில ஒரு காலத்துல உண்டாகும், திரும்ப ஒரு காலத்துல நீங்கிடும், அவரு தெளிவாக இருப்பார். எனவே அவருக்கு அந்த பைத்தியமோ அல்லது மயக்கமோ ஏற்பட்ட காலத்தில் அவருக்கு விடுபட்ட இவாதத்துகளை அவர் கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் போதை ஏற்பட்டிருக்கிறது. போதை என்றால் போதை வந்து தானாக உண்டாகாது. போதையான பொருள்களை பயன்படுத்தினா, மதுபானம் குடித்தால் அல்லது போதை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது பாவனைகள் செஞ்சால்தான் அவருக்கு போதை உண்டாகும். எனவே அவர் அப்படி ஒரு பாவனை செஞ்சதுனாலதான் அவருக்கு போதை ஏற்பட்டிருக்குது. அவர் அந்த போதை ஏற்பட்டிருந்த நேரத்தில் அவருக்கு எந்தெந்த விவாதத்துகள் தவறிச்சோ, எத்தனை நேரம் தொழுமை தவறி போயிட்டு அந்த தொழுவை அவர் போதை நீங்கினத்துக்கு போகணும், கலா செய்யணும். ஆனால் மயங்கினவர் மயக்கம் நீங்கினத்துக்கு மயக்கம் தானாக ஏற்படுவது உண்டு, அவராக ஏற்படுத்தி கொண்டது அல்ல. பைத்தியம் தானாக ஏற்படுவது உண்டு, அவராக ஏற்படுத்தினது அல்ல. அதனால அவருக்கு அந்த நிலைமைகளுக்கு பொறுப்பு கலா செய்ய தேவையில்லை. ஆனால் அவரு போதை ஏற்படுத்தி கொண்டால், போதையுடைய நேரத்தில் அவருக்கு எது கடுமையாக இருந்துச்சோ உடுபட்டுச்சோ, அந்த விவாதத்துகளை கலா செய்ய வேண்டியவைகளை நோன்பாக இருந்தால் நோன்பு, அதே போல தொழுகையாக இருந்தால் தொழுகை, ஹஜ்ஜாக இருந்தால் ஹஜ்ஜி, ஹஜ்ஜிக்கு போயிட்டுட்டாரு, ஏதோ போதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பாவிச்சுட்டார், அவருக்கு போதை உண்டாகிட்டு இருந்த போதையோடு அவர் ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்யலாம். அவர் தெளிவாக இயக்கணும், தெளிவாக இயக்கணும். மூணாவது, பருவ வயது அடைஞ்சிக்கணும். பருவ வயது அடைவதற்கு ஐந்து அடையாளங்கள் சொல்றாங்க. பருவ வயசுண்டா நடுவியேட்ட பத்து வருதுங்க, அதாவது பெரிய ஆளாங்க. இது அஞ்சு வகையான, பொதுவாக ஆண்களுக்கு பொண்களுக்கு பெண்களுக்கு அஞ்சு வகை. ஆண்களுக்கு அதாவது இந்திரியம் வெளியாகிறது, அவருக்கு தூக்கத்தில் வெளியானாலும் சரி, எப்படி இந்திரியம் வெளியாகிறது. அதே போல மயிர்கள் முளைக்காத இடங்கள்ல, தாமதமாக முளைக்கக்கூடிய இடங்கள்ல, மர்மஸ்தானத்துடைய பகுதிகளில் மீசம் முளைக்கிறது போல, இப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து அவருக்கு மயிர் முளைப்பது. சாதாரண தலையில உள்ள புறக்கு முந்திய மயிரிக்கும், கையில காலில் சில பிள்ளைகளுக்கு பிறக்கிற நேரமே என்ன செய்யும், முடியும். எங்களுக்கு தெரியும், பொதுவாக வயசாகிற நேரம் மயிர் முளைக்கக்கூடிய இடங்கள், அந்த இடங்கள்ல மயிர் முளைச்சால் அவர் பருவ வயசு அடைஞ்சதற்கான அடையாளம். ஆனா சிலருக்கு 20-25 வயசாகி என்ன செய்யாது, மீசை வராது, தாடி வராது, மயிர் முளைக்கக்கூடிய இடங்கள்ல மயிர் வளராது. அப்படின்னா அவருக்கு வேறு அடையாளம், இந்திரிய வழியாகுது. அல்லது அவர் 15 வயசு அடைகிறது, 15 வயசு அடைகிறது. இமாம்களுடைய கருத்து வேற்றுமைகள் நீக்குது. ஆனா ஷாஃபிஈ மதுஹபின் அடிப்படையில் 15 வயசு பூர்த்தியாகும் பொழுது அவர் பருவ வயசு அடைஞ்சவர். 7 வயசாகிற நேரத்தில் அவர் தொழுகைக்காக வேண்டி ஏவப்படுவார், வற்புறுத்தப்பட மாட்டார். தொழுகையை பழக்கிறதுக்காக, தொழுகையை வழக்கத்தில் உண்டு பண்ணுறதுக்காக, தொழக்கூடிய பழக்கம் வாடுறதுக்காக வேண்டி உம்மா அப்பா தொழில் சொல்லணும். 10 வயசாகி அவர் தொழிலண்டா, அவரை அடிக்க வச்சு தொலை வைக்கிறேன்னா அவரை கட்டாயப்படுத்தி பழக்கணும். இப்பதான் 15 வயசாகினா அவர் கண்டிப்பாக வளமையாக சொல்லக்கூடியவராக ஆகுவார். அதனால 15 வயசு முழு குடையாளம். 15 வயசுக்கு முன்னால பருவ வயசு அடைகிறவங்க நீக்குது. அவரால் 15 வயசு ஆனால் ஆனால் அவருக்கு இந்திரிய விளையாடிட்டுன்னா அவர் பருவ வயசு அடைஞ்சிட்டார். அப்படி இல்லைனா அவருக்கு முடிகள் உழைக்கக்கூடிய இடங்கள்ல முழச்சிருந்தா அவர் பருவ வயசு அடைஞ்சிருக்கிறார். பெண்களுக்கு மாதவிடா ஏற்படுதல், அதாவது கற்பம் உறுதல், இப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தா அவங்க பருவ வயசை அடைஞ்சிட்டாங்க என்ன அடையாளம். அதனால இந்த அடையாளங்களை வச்சு பருவ வயசு அடைந்ததை கணக்கெடுக்கப்படும். பருவ வயசு அடைய முன்னால உள்ள காலங்கள்ல உதாரணமாக 10 வயசாகி குழல்ல, 10 வயசு கூட குழாம இருக்கிறார். ஆனா இவர் பருவ வயசுல எந்த அடையாளங்களும் இல்லை, பருவ வயசு அடையல. 15 வயசு தான் ஆகணும், வேற எந்த அடையாளமும் அவர்கிட்ட இல்லைனா, இந்த 5 வருஷம் அவர் குழாம இருந்து அந்த தொழிலையே கலா செய்யணுமா என்று கேட்டா, ஷாபி மதுகுல அடிப்படையில், நாங்க மத்த மதுகுல கூட குழம்பி போலாம, ஷாபி மதுகுல அடிப்படையில் அவருக்கு கடமை இல்லை, கலா செய்ய தேவையில்லை. அவர் அந்த காலத்திலிருந்து அவர் தொழுகையை கண்டினியூ பண்ணா சரி, அந்த காலத்திலிருந்து அவர் கடமைகளை செய்ய தொடங்கினா சரி, அதுக்கு முன்னால செய்யலன்றது குற்றம் அவருக்கு இல்லை. நாலாவது காரணம், பொம்பளையாக இருந்தா அவங்களுக்கு அந்த மாதவிடாய் அல்லது குழந்தை பேர் பிரசவமானதுக்கு பிறகு வெளியாகக்கூடிய ரத்தம் இது நிற்கிறது. நின்றுட்டா அந்த நிற்கக்கூடிய கட்டங்கள் இருக்குது, அது சரியாக முழுமையாக பூர்த்தியாக நின்றுட்டு என்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த சந்தர்ப்பங்கள் இன்ஷால்லா தெளிவாக அது தேவைப்படக்கூடியவங்க அந்த தெளிவை கேட்டுக்கொள்ளுங்க இன்ஷால்லா. எனவே அந்த நிலவு வந்துட்டால் அவங்க அதுக்கு பொறுவுதான் அவங்க சுத்தம், அவங்க குளிச்சுவாங்க, உதவு செய்வாங்க, உடம்புடைய சுத்தம் ஈக்கும், இந்த உடலுடைய அந்த உடவுடைய சுத்தம் ஈக்கும், தொடரக்கூடிய இடத்துல சுத்தம் ஈக்கும். ஆனால் உடம்புலையும் எந்த சுத்தமும் ஈக்காது. ஆனால் அவங்க மாதவிடாயோட ஈக்கிறாங்கண்டா, அவங்க சட்ட ரீதியான அசுத்தத்தில் ஈக்கிறாங்க. எனவே அவங்க குளிச்சு சரி வராது, அந்த காலம் பீரியட் முடியும், அதுக்கு பிறகுதான் அவங்க சுத்தமாகலாம். அஞ்சாவது காரணம், ஒரு இபாதத் செய்யறது ஒரு வணக்கம் செய்யறதுக்கு அந்த நேரம் வரும். உதாரணம் ஒருவருடைய கொள்கை தொடர்புகிறி, இவர் குளிச்சு சுத்தமாகிறாரு, உதவு செஞ்சுக்கிறாரு, உடம்புடைய சுத்தம் ஈக்குது, உடம்புடைய எல்லாம் சுத்தம் ஈக்குது, தொழிலுமா லோகருக்கு அதான் சொல்லப்படக்கூடிய நேரமாக முந்தைய தொழிலுமா தொழிலா லோகருக்கு அதான் சொல்லப்படணும். ஹஜ்ஜுடைய காலம் வர முந்தைய ஹஜ்ஜு செய்யணுமா ஏலா, ரமலானுடைய காலம் வாரத்துக்கு முன்னால பரதான நோம்பு குடிக்கிறோமா ஏதா, சுன்னதான நோம்பு வாய்ந்தாலும் ராவில நோம்பு குடிக்கிறோமா, சுகமுடைய நேரம் ஆகணும், பகலுடைய நேரத்துலதான் அவர் நோம்பு குடிக்கணும், ராவில நோம்பு குடிக்கலாம். எனவே அந்தந்த இபாதத்துக்குரிய நேரம் வரும். ஆறாவது, அவர் தூக்கத்துல இல்லாம இருக்கணும். தூக்கம் ஒரு தூக்கத்தில் இருக்கிறார், உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், நோருக்கு முன்னால் படுத்தவரு அவர் தூங்கினார், அத்தனை வரைக்கும் அவர் யாரும் எழுப்பவும் இல்லை, அவருக்கு மொழிபெறவும் இல்லை. அவர் அந்த இடப்பட்ட நேரத்தில் அவருக்கு தொழுக கடமை இல்லை. காரணம் என்னென்றால், அவர் சுத்தமாக இருந்தாலும், அவர் உடம்புடைய சுத்தம் இருந்தாலும், அவர் என்ன இல்லை எங்கே அவர் தூக்கம் என்ற ஒரு போதையில் இருக்கிறார். அவர் வேணுமனே மனமுருண்டாக தூங்கல, அவர் யாரும் அவரை எழுப்பவும் இல்லை, அவருக்கு விளங்கவும் இல்லை, அவர் தூங்கிட்டார், அதற்கு பொருள்தான் எழுப்புறார். இப்ப அவருக்கு ஒரு சருகம் கொடுக்கப்பட்டீங்க, அவர் என்ன செய்ய தேவையில்லை, அவருக்கு தொழுக கடமை இல்லை, தொழில அதனால அதுக்காக வேண்டி எழுப்ப எழுப்ப தெரிஞ்சு தெரிஞ்சு நல்லா பாடுபடுத்து படுத்துட்டு இன்னும் இல்லாமல் விண்ணியார் யாரு பத்துவம் தந்தாலும் எங்களுக்கு ஒரு பத்து வாங்கிக்க, எனக்கு தெரியும் நான் வேணும்னே படுத்திக்கிறேன், இல்லை நான் எழுப்பிட்டும் படுத்தேன், எழுப்பியும் படுத்தேன். அதனால அந்த விஷயம் நாங்கள் எங்கட நிலைமையை வச்சுதான் முடிவு செய்யணும். அடுத்தது மறதி இல்லாமல் இருக்கணும். அதாவதுக்கு லுகரான அதான் கேட்கவும் இல்லை, அதான் கேட்கக்கூடிய பகுதி வைக்கவும் இல்லை, லுகருடைய நேரம் அவருக்கு ஆனதும் தெரியல, அசலுக்கும் பிறகுதான் அவருக்கு டைமை பார்த்துட்டா, அப்படி இல்லாட்டி அந்த உரிய இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தா டைம் 4 மணி ஆகிட்டது, அசர் ஆகிட்டதுண்டா, அவருக்கு தொழில் மிஸ். அவர் அந்த தொழுகைய தொழலாம், தொழுவது சிறந்தது விரும்பத்தக்கது, ஆனால் அவர் கடமை இல்லை, அவர் பூர்த்தியாகவே மறந்துட்டு அவருக்கு தெரியா தோறானது தெரியா அசராயினே தெரியும். இதனுடைய விஷயத்தில் மாதிரி ஒரு கணவன் மூத்தாகின செய்தி மனைவிக்கு தெரியா, வெளிநாட்டிக்கிறாரு ஒரு செய்தியும் தெரியா, 4 மாசத்துக்கு பிறகு 4 மாசம் 10 நாளைக்கு பிறகு தான் கணவன் மூத்தான செய்தி தெரிய வருது. இதுதான் இல்லை, இதனுடைய காலம் முடிஞ்சவங்க, இதனுடைய காலம் முடிஞ்சு. அதனால நாங்க தெரிய வந்ததுக்கு பிறகு இதான் ஆரம்பிக்கிறோன்னு இல்லை, 2 மாசத்துக்கு பிறகு மாப்பிள மூத்தான செய்தி வருது, 2 மாசத்துக்கு பிறகு இன்னும் 2 மாசம் 10 நாள் இதுதான் முடிஞ்சிடும். அந்த உரிய காலத்தில் இதுதான் முடிஞ்சிடும். இதுதான் நோக்கம் வந்து ஒரு பொம்பளை ஒரு இடத்துல ஒதுங்கி அவங்க முடக்கி வைக்கிறதல்ல நோக்கம், ஆகப்பெரிய நோக்கம் கற்பத்தை சுத்தப்படுத்துதல். அப்படின்னா அவட கற்பத்தில் மௌத்தா போன கணவரின் மூலமாக ஒரு குழந்தை இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்றது. ஏனென்றா ஏதாவது அப்படியே ஒரு குழந்தை ஒன்று இருந்துட்டா இந்த 4 மாசம் 10 நாளுக்குள்ள அது வெளிவரும். எப்படியும் இவ கற்பம் விட்டிருக்கிறா,
அப்ப 4 மாதம் 10 நாளுடைய அந்த காலத்துக்குள்ளார இன்னொரு திருமணம் முடிச்சிட்டால், அந்த திருமணத்தின் மூலமாக பிறந்த குழந்தை உண்டான குழந்தையா, ஏற்கனவே மௌத்தான மாப்பிளைக்கு உண்டான குழந்தையா என்று வாப்பா இல்லாத பிரச்சனை ஆகிவாயினி, நசவுடைய பிரச்சனை உண்டாகிடும், பிள்ளைக்கு வாப்பா யாருங்க. அதனாலதான் ரித்தாவுடைய ஒரு கடமை இருக்குது. அப்படி இல்லண்டா, ஒரு பொம்பளைக்கு மாப்பிள்ளை மௌத்தானத்துக்கு துக்கம் அனுபவிக்கிறதுக்கு 4 மாதம் 10 நாள் இல்லை. அதனாலதான் அதை போனால் தொழுகின்ற விஷயத்துல நேரம் தாண்டிட்டது, நேரத்துக்கு முன்னால இருந்து ஒரு உதிர் ஒரு காரணம் உண்டாகி நேரம் தாண்டினதுக்கு போறதுதான் அந்த காரணம் நீங்குது, மறதி, தூக்கம், மயக்கம், வைத்தியம். எனவே அந்த நேரத்துக்கு உள்ளான அவருடைய அந்த தொழுகையை கிளம்பிச்சாரு. தோருக்கு முன்னாதவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டுட்டது, அவர் மயக்கத்திலே ஈகிறாரு. மயக்கம் தெரிகிறது தானா தெரியும், மயக்க தெரிய வைக்கணுமா? ஏலா எல்லாம் செஞ்சு பார்த்தா ஒரு மகன் அல்ல, அசருக்கு பின்னாலும் அவருக்கு கிட்டு வாய்தான் அவர் மயக்கம் தெரியுது. அவர் அசரை தான் சொல்லணும், தேவையில்லை. இது போல தூக்கம், மறதி. அடுத்தது அவர் வற்புறுத்தப்படாமல் இருக்க வேண்டும். அதாவது தூங்கினவரு வற்புறுத்தி தூங்க வைக்கப்படுறது, மறந்தவரு அவர் மறதி. அடுத்தது வந்து இந்த வற்புறுத்தலாக ஒரு விஷயம் செய்யப்பட்டிருந்தால் அவருக்கு கடமை இல்லை. வற்புறுத்தலாக ஒரு வந்து தொலை வைக்கப்படாமல் அவரை அடைச்சி வைக்கப்பட்டீங்க, கட்டி வைக்கப்பட்டீங்க தொலை இல்லாமல். அவர் அந்த நிலைமைக்கு எப்படி தொழணுமோ அப்படி தொழுது கொள்வது அவரை பொறுத்தது, அந்த பத்துவா எடுக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு தொழுது கொள்ளக்கூடிய எந்த விதமான அமைப்பும் மீக்கல்ல, அவராக தொலை அமைக்கவும் இல்லை. அவர் அந்த நேரம் தாண்டியதுக்கு போகவும் என்ன செய்யலாம், தொழுது கொண்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் தொழணும்னு கடமையான கேட்டா இல்லை, ஏன் அவர் வற்புறுத்தப்பட்டு செய்கிறார். அடுத்தது அவரு 9வது தண்ணி ஈக்கணும், தண்ணி இல்லாட்டி மண் ஈக்கணும். ஒது செய்யறதுக்கு தண்ணி ஈக்கணும், குளிப்பு கடமையானவர் குளிக்கிறதுக்கு தண்ணி ஈக்கணும். அப்படி தண்ணி இல்லண்டா அவர் என்ன செய்யணும், சுத்தமான மண் ஈக்கணும். பத்தையம்பமும் சகிதன் பையீபன், சுத்தமான மண்ணை கொண்டு நீங்கள் தயமம் செஞ்சு கொடுக்கோண்டு எல்லாம் புறாந்து சொன்னார் நேரடியாக. அதனால தண்ணியும் இல்லை ஒரு ஆளுக்கு, அவர் தயம் செய்யறதுக்கு மண்ணும் இல்லைண்டா, அவர் அந்த நேரத்தில் மிஸ் ஆயின தொழுகைய பிறகு தொழுது கொள்ளலாம், பிறகு தொழுது கொள்ளலாம். அந்த நேரத்தில் அவருக்கு கடமை இல்லை, ஏன் அவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய எந்த விதமான சாதனமும் அவரு கிடைக்கல. அதனால அவரு தொழுகை அவரு கடமை இல்லை, நேரம் தவறி பேசிட்டு அவர் பிறகு தொழுது கொள்ளலாம். ஆகவே இந்த அடிப்படையில் 9வது நிபந்தனை. 10வது நிபந்தனை, அவருக்கு எப்படி எந்த அளவுக்கு ஏழுமோ முடியுமான அளவுக்கு அந்த விவாதத்தை செய்யறதுக்குரிய சக்தி மிகவும் உடம்புல. எப்படி செய்யணும், நின்று தொழணும்னா அவர் நின்று தொழுறதுக்கு சக்தி ஈக்கணும். நின்று தொலைகிறாதவருக்கு தான் உட்கார்ந்து கொள்ளலாம், குடும்பத்துடைய பால விஷயம் குறவு. நின்று தொலை ஏலாண்டா அது எப்படி ஜமியால் ஆகிய ஜமிய தொழிலுமான சொல்வது, அதாவது கதிரையில் உட்கார்ந்து தொழுவதற்குரிய சட்டங்கள் போடப்பட்டிருக்கு. யாரு குடும்பத்தை தொழுகிறோமோ அவங்க அந்த பாட்டு சட்டத்தை சரியா படிச்சுட்டு எந்த ஸ்டெப்ல நான் நிற்கிறேனோ அந்த ஸ்டெப்படி தான் வந்தோம். சும்ம குடும்பத்தை வச்சாச்சு என்ன செய்யுது, சிம்மாசனத்தில் இருக்கிற ராஜா மாதிரி தொழுவதுக்கு போறல. அப்படி தொழுவதற்கு நாங்க எங்கெல்லாம் நினைச்சு கொள்வோம், நாங்க தொழுக நிறைவேறிட்டு. ஆனா தொழுக நிறைவேறதுக்குரிய வெளிரங்கமான நிபந்தனைகள் இல்லாட்டி தொழுக நிறைவேறாது. இங்க சொல்லப்பட்டீங்க 10வது காரணத்தின் ஒன்றுதான், அவருக்கு எப்படி அந்த விவாதத்தை செய்ய இயலுமோ அப்படி செய்யணும். நின்று கொண்டு தொழிலாதவருக்கு நின்றுதான் தொழணும் கடமையாக்கல்ல, அவர் படுத்துக்கொண்டு தொழிலும் படுத்துக்கொண்டு சரி தொலைதான் வேணும். உட்கார்ந்து தொழுகிறாள் அவர் எப்படி கட்டிக்கிறார். எனவே இந்த 10 நிபந்தனைகளும் பூர்த்தியாக ஒருவருக்கு இருக்கணும் என்ற விஷயம், அதாவது ஒரு இபாதத்தோடு செய்யறதுக்கு 10 நிபந்தனைகள், இந்த 10 நிபந்தனைகளும் பூர்த்தியாக இருக்கணும். அவர் சுத்தத்தோடு இருந்தாலும் சரி வர மாட்டார், அசுத்தமாக இருக்கல்ல அவர் எல்லாத்துக்கும் அசுத்தத்திலிருந்து சுத்தம், அவர் பெருந்தொழுக்கிலிருந்து சுத்தம், சிறுதொழுக்கிலிருந்து சுத்தம், அசுத்தங்களிலிருந்து சுத்தமாகிறார், எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த 10 நிபந்தனைக்கு அவர் உட்பட்டு இல்லை என்றிருந்தா அவருக்கு அந்த இபாதம் கடமை இல்லை. தெளிவுதான் அந்த விஷயத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தனிப்பட்ட முறையில்
கேட்டுக்கொள்வோம் இன்ஷால்லா. தெளிவுக்காக வேண்டி இந்த சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா ரிப்பீட் பண்ணிக்கொள்வோம். அப்ப அதை ஞாபகத்தை வச்சுக்கொண்டுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போனா அடுத்த விஷயம் விளங்கும். இதுல மறதி இருந்தாங்கன்னா அடுத்தது விளங்காது.
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.